சமயத்து மெய்பொருள் இயேசுவே, வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே, மெய்பொருள் இயேசுவே.
நண்பர்களே, உங்களுக்கு எங்கள் காலை வந்தனங்கள். இந்த நாள் உங்களுக்கு சமாதானத்தின் நாளாயிருப்பதாக. அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம்.
பிரியமான வானொலி நேயர்களே, இன்று நாம் தானியேல் 9:25 முதல் தொடர்ந்து சிந்திப்போம். அதற்கு முன் 24 நாம் சிந்தித்த சத்தியங்களை ஒருமுறை கூட நினைவுபடுத்திக் கொள்வோமா? தானியேல் 9:24 ஒருமுறை கூட வாசிக்கிறேன். மீறுதலை தவிர்க்கிறதற்கும் பாவங்களை தொலைக்கிறதற்கும் அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும் நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும் தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்தரிக்கிறதற்கும் மகா பரிசுத்தமுள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும் உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. 70 என்று சொல்லும்பொழுது 7 அடங்கிய 70 அல்ல, அது வாரங்களான 7 என்று கூறலாம். 7 என்பதற்கான எபிரேய வார்த்தை ஷபுவா. இதன் பொருள் என்னவென்றால் ஒரு குறிப்பிட்ட அளவு. இந்நாட்களிலே நாம் ஒரு டஜன் என்று சொல்லுகிறோமே, அதே போல ஒரு டஜன் என்று சொல்லும்பொழுது அது ஒரு டஜன் மாம்பழத்தையும் குறிக்கலாம், அல்லது ஒரு டஜன் ஆரஞ்சு பழத்தையும் குறிக்கலாம். எனவே இங்கே 70 என்று சொல்லும்பொழுது 70 × 7 என்று பொருள். அது நாட்களாகவும் இருக்கலாம், மாதங்களாகவும் இருக்கலாம், வருடங்களாகவும் இருக்கலாம். இந்த வசனத்தின் பின்னணியத்தை பார்ப்போம் என்றால், இப்பொழுது தானியேல் எரேமியா தீர்க்கதரிசியின் 70 குறித்து வாசித்துக் கொண்டிருக்கிறார். இஸ்ரேல் மக்களின் அடிமைத்தனம் 70 இருக்கும் என்று திட்டவட்டமாய் பிரசங்கித்தவர்தான் எரேமியா தீர்க்கதரிசி. 70 குறித்த கட்டளையை இஸ்ரேல் ஜனங்கள் மீறியதினாலே அவர்களுக்கு வந்த தண்டனை அது. அப்படியென்றால் 70 என்று கூறப்படுவது உண்மையில் 490 வருடங்களாகும். இஸ்ரேல் ஜனங்களும் 490 ஓய்வு வருடங்களை கடைபிடிக்கவில்லை. இதன் விளைவாக 70 சிறைப்பிடிப்பிற்குள்ளே கடந்து சென்றார்கள். 2:36, 21 கவனியுங்கள். கர்த்தர் எரேமியாவின் வாயினாலே சொன்ன வார்த்தை நிறைவேறும்படிக்கு தேசம் தன்னுடைய ஓய்வு வருஷங்களை ரம்மியமாய் அனுபவித்து தீரும் மட்டும் அது பாழாய் கிடந்த நாளெல்லாம், அதாவது 70 முடியும் மட்டும் ஓய்ந்திருந்தது. இப்பொழுது தானியேல் ஏற்கனவே விபரித்த தானியேல் 7:8 கண்ட தரிசனத்தை எண்ணி பார்த்தவராக, புரஜாதி மக்களின் அந்த நீண்ட காலம் எப்படி இந்த 70 அடங்கும் என்று வியந்து கொண்டிருக்கிறார். ஏற்கனவே கண்ட தரிசனத்தின்படி இன்னும் பல ஆண்டுகள் புரஜாதி மக்கள் உலகத்தை ஆளப்போகிறார்கள். ஆனால் 70 பின் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை செய்வார் என்றும் தீர்க்கதரிசி கூறியிருக்கிறார். எனவே இது எப்படி ஆகும் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். தானியேலினுடைய எண்ணம் என்ன? இந்த 70 முடிந்த பின்னர் யூத ஜனங்கள் தங்கள் தேசத்திற்கு திரும்புவார்கள் என்றும், அப்பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மேசியா வருவார் என்றும், தாவீதிற்கு வாக்கு பண்ணப்பட்ட ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் என்று எண்ணினார். இந்த 70 அல்லது இந்த 70 இரண்டு கேள்விக்கான விடையை சொல்கிறது. இஸ்ரவேலருடைய ராஜ்யம் உடனடியாக நிறுவப்பட போகிறதில்லை. இந்த 70 கடந்து செல்ல வேண்டும். இந்த 70 அல்லது 490 என்பது புரஜாதியாருடைய காலகட்டத்தை கணிக்கும் பொழுது சரியானதாக தோன்றுகிறது. தொடர்ந்து வருகின்ற வசனங்களிலே வாசிக்கிறது போல இந்த 70 என்பது பல பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. எனவே 70 இஸ்ரவேலருக்கும் புரஜாதி மக்களுக்கும் முடிவை கொண்டு வருகிறதாய் இருக்கிறது. அதுதான் இயேசு கிறிஸ்துவின் 2 காலம். தீர்க்க தரிசனத்தை சரியாக புரிந்து கொள்வதற்கு இது மிகவும் முக்கியமானது. உன் ஜனத்தின் மேலும் என்று சொல்லப்பட்டிருப்பது தானியேலின் மக்களாகிய யூத மக்களை குறிக்கிறது. உன் பரிசுத்த நகரம் என்று சொல்லப்பட்டிருப்பது எந்த சந்தேகமும் இல்லாமல் எருசலேம் பட்டணத்தை குறிக்கிறது. இந்த 70 அல்லது 490 6 காரியங்கள் நடைபெற வேண்டும். தொடர்ந்து நாம் படிக்கும் பொழுது 69 அந்த காலங்கள் அல்லது அந்த வாரங்கள் என்று குறிப்பிடப்பட்டிருப்பவை ஏற்கனவே நிறைவேறிவிட்டது என்பதை நாம் பார்ப்போம். இன்னும் ஒரே ஒரு வாரம் தான் நிறைவேற வேண்டியதா இருக்கிறது. சரி, நிறைவேற வேண்டிய 6 காரியங்கள் என்ன? முதலாவதாக மீறுதலை தவிர்க்கிறதற்கும். அது இஸ்ரவேல் தேசத்தின் பாவத்தை குறிக்கிறது. ஆனால் எல்லா யூதர்களும் அதை ஏற்றுக் கொள்ளவில்லை. ஆனால் இன்று மனுக்குலத்திற்கு ஒரு மீட்பு இருக்கிறது என்ற நல்ல செய்தி உலகம் எங்கும் சென்றுவிட்டது. கடைசி வாரத்திலே, அதாவது அந்த கடைசி காலகட்டத்திலே நடைபெறும் காரியத்தை குறித்து கர்த்தர் சொல்லும்பொழுது சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 12 அதிகாரம் 10 வசனத்திலே இவ்விதமாய் கூறியிருக்கிறார். கவனியுங்கள், சகரியா 12:10, நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனம் கசந்து துக்கிப்பார்கள். இது மட்டுமல்ல, சகரியா 13 அதிகாரம் 1 வசனத்தை பாருங்கள். அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். பிரியமானவர்களே, இது இன்னமும் திறக்கப்படவில்லை. இஸ்ரேல் நாட்டை நீங்கள் நோக்கி பார்ப்பீர்கள் என்றால் அது இன்னமும் நிறைவேறவில்லை என்பதை புரிந்து கொள்வீர்கள். இரண்டாவதாக நிறைவேற வேண்டிய காரியம் தானியேல் 9 அதிகாரம் 24 வசனத்தின் முன்பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது, பாவங்களை தொலைக்கிறதற்கும். இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே இஸ்ரேல் ஜனத்தின் பாவங்கள் முடிவிற்கு வரும். அவர்கள் வேறு எந்த ஒரு தேசத்தைப் போலவும் மக்களைப் போலவுமே இருக்கிறார்கள். தனி மனிதர்களும் சரி, தேசமும் சரி, அவர்கள் பாவிகள்தான். தேசமாகவும் அநேக தவறுகளை அவர்கள் செய்திருக்கிறார்கள். ஆனால் இவைகளுக்கெல்லாம் ஒரு முடிவை தேவன் கொண்டு வருவார். மூன்றாவதாக நடைபெற வேண்டிய காரியம் என்ன? அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும். இந்த 70 வார காலத்திலே இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினாலும் உயிர்த்தெழுதலினாலும் ஒரு மீட்பின் மார்க்கத்தை தேவன் உண்டு பண்ணிவிடுகிறார். இது யூதர்களுக்கும் புரஜாதி மக்களுக்கும் பொதுவானவையே. நான்காவதாக நடைபெற வேண்டிய காரியம் நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும். 490 ஆண்டுகளின் இறுதியிலே கிறிஸ்து தம்முடைய ராஜ்யத்தை நிறுவ வருவதை இது குறிக்கிறது. ஐந்தாவதாக தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்தரிக்கிறதற்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் பொருள் என்ன? எல்லா தரிசனங்களும் தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறும். இதன் மூலமாக வேதத்தில் உள்ள எல்லா தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறி முடிக்கும். ஆறாவதாக மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும். இது எதை குறிக்கிறது? 1000 வருட அரசாட்சியிலே மகா பரிசுத்த ஸ்தலம் மீண்டும் அபிஷேகம் பண்ணப்படுவதை குறிக்கிறது. இதை குறித்து இசைக்கியேல் 41-48 அதிகாரங்களிலே நாம் படிக்கலாம். சரி, இப்பொழுது தானியேல் 9 அதிகாரம் 25-27 வரை வாசிக்கிறேன். இப்போதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அவைகளின் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். ஆனாலும் இடுக்கமான காலங்களில் இப்படியாகும். அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். ஆனாலும் தமக்காக அல்ல, நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். அதன் முடிவு ஜலப்பிரவாகம் போல இருக்கும். முடிவு பரியந்தம் யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டது. அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்றபோது பலியையும் காணிக்கையையும் ஒளிய பண்ணுவார். அருவறுப்பான செட்டைகளோட பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாழாக்குகிறவன் மேல் தீரும் மட்டும் சொரியும் என்றான். இந்த தீர்க்க தரிசனத்தை புரிந்து கொள்வதற்கு இந்த 490 ஆண்டு எப்பொழுது ஆரம்பமாகிறது என்பதை குறித்த சரியான புரிந்து கொள்ளுதல் வேண்டும். இது புரஜாதியாரின் காலகட்டத்திற்குள்ளேயும் இருப்பதனாலே மற்ற உலக சரித்திரத்தோடும் சரியாக பொருந்துகிறதாய் இருக்க வேண்டும். மட்டுமல்ல, புரஜாதியாரின் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே இந்த காலத்தின் ஆரம்பம் அமைந்திருக்க வேண்டும். இந்த ஆரம்ப காலத்தை குறித்து பலவிதமான கருத்துக்கள் இருக்கின்றன. இஸ்ரா 1:4 வசனங்களிலே நாம் பார்க்கிற கோரேஸ் ராஜாவின் கட்டளையிலிருந்து இது ஆரம்பமாகிறது என்று சிலர் சொல்கிறார்கள். சிலர் இஸ்ரா தீர்க்கதரிசியின் புத்தகம் 6:12 வசனத்திலே நாம் பார்க்கிறது போல தரியு ராஜாவின் கட்டளையிலிருந்து அது ஆரம்பமாகிறது என்று சொல்கிறார்கள். இன்னும் சிலர் இஸ்ரா 7:11-26 வசனங்களிலே நாம் வாசிக்கிறது போல ராஜாவாகிய அர்த்த சஷ்டா கொடுத்த கட்டளையிலிருந்து அது ஆரம்பமாகிறது என்று கூறுகிறார்கள். ஆனால் தானியேல் 9:29 வசனத்தை நாம் படிக்கும் பொழுது அர்த்த சஷ்டா தனது 20வது ஆண்டிலிருந்து கொடுத்த கட்டளையிலிருந்து இந்த காலமும் ஆரம்பமாகிறது என்று கூறலாம். இதை குறித்து நெகேமியா 2:8 நாம் படிக்கலாம். கிறிஸ்துவுக்கு முன் 445 நிசான் மாதத்திலே எருசலேம் பட்டணத்தை திரும்ப கட்டும்படியான கட்டளை கொடுக்கப்பட்டது. அதுவே இந்த 490 ஆரம்ப காலமாகும். முதல் 7 49 நம்மை கிறிஸ்துவுக்கு முன் 397 கொண்டு வருகிறது. அங்கே மல்கியா தீர்க்கதரிசியின் காலத்தையும் பழைய ஏற்பாடு முடிவடையும் நேரத்தையும் பார்க்கிறோம். வரப்போகும் இளவரசர் என்னும் ஆங்கில புத்தகத்திலே சர் ராபர்ட் ஆண்டர்சன் என்பவர் இந்த கால கணிப்பை செய்திருக்கிறார். நிசான் மாதத்தின் முதல் தேதியிலிருந்து நிசான் மாதத்தின் 10 வரை, அதாவது ஏப்ரல் மாதம் 6 வரை, கிறிஸ்துவுக்கு பின் 32 173,880 நாட்களாகிறது. யூத ஜனங்களின் வருட கணக்குப்படி 360 நாட்களை கொண்டு வகுத்தால் 483 வருகின்றது. அதுதான் 69 ஏழுக்களாகும். இந்த குறிப்பிட்ட நாளிலேதான் இயேசு கிறிஸ்து எருசலேமிற்குள்ளே பவனியாக சென்றார் என்றும், முதல் முறையாக தன்னை காணிக்கையாக கொடுக்கும்படியாக கடந்து சென்றார் என்றும், வெளிப்படையாக அதிகாரப்பூர்வமாக மேசியாவாக புறப்பட்டு வந்தார் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த 69 அல்லது 483 பின்னர் ஒரு கால இடைவெளி இருக்கிறது. ஏனென்றால் இந்த 69வது காலகட்டத்திற்கும் 70வது காலகட்டத்திற்கும் இடையே 2 முக்கியமான நிகழ்ச்சிகள் நடைபெற வேண்டும். அதிலே ஒன்று மேசியா சங்கரிக்கப்பட வேண்டும். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம். இது மிக உன்னதமான ஒரு ரகசியமாகவும் நற்செய்தி சொல்லும் பூரணமான சத்தியமாயும் இருக்கிறது. மத்தேயு 16:21 கவனியுங்கள். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3 எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். இப்பொழுது யோவான் 3:15 கவனியுங்கள். தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். 2வது நடைபெற வேண்டிய முக்கியமான சம்பவம், எருசலேம் அழிக்கப்பட வேண்டும். இது கிறிஸ்துவுக்கு பின் 70வது ஆண்டிலே நிறைவேறியது. இதற்கு தேவன் பயன்படுத்திய மனிதன் ரோம சக்கரவர்த்தியான தீத்துராயன் ஆவான். இறுதியான வாரம் அல்லது காலகட்டம் எதிர்காலத்திலே நிறைவேறும் ஒன்றாய் இருக்கிறது. இது கடந்த 69 அல்லது 483 தொடர்ந்து நடைபெறுகிறதில்லை. 69வது காலகட்டத்திற்கும் 70வது காலகட்டத்திற்கும் இடைப்பட்ட காலம் கிருபையின் காலம். இது தீர்க்கதரிசிகளுக்கும் தெரியாத காலகட்டமாயிருக்கிறது. எபேசியர் 3:12 வாசித்து பாருங்கள். மேலும் 1 பேதுரு 1:10-12 வரையும் கவனித்து பாருங்கள். 70வது வாரம் அல்லது அந்த கடைசி காலகட்டம் எதிர்காலத்தில் நிகழப்போகும் ஒன்று. அதுவே கடைசி காலம். அது இன்னமும் நிறைவேற வேண்டிய ஒன்று. வரப்போகிற பிரபு ரோம பிரஜையாயிருப்பான். தானியல் 7வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிற சின்ன கொம்பு அவன்தான். வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிற மிருகமும் அவன்தான். உண்மையான விசுவாசிகளின் கூட்டமாகிய திருச்சபை இந்த உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்ளப்பட்ட பின் இந்த பிரபு அல்லது அந்தி கிறிஸ்து இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்வான். இஸ்ரவேல் ஜனங்கள் அவனை மேசியா என்று ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் இந்த இடைப்பட்ட காலத்திலே அவன் தனது உடன்படிக்கையை முறித்துக் கொண்டு, வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரத்திலே பார்ப்பது போல, ஒரு விக்கிரகத்தை கர்த்தருடைய ஆலயத்திலே கொண்டு வந்து வைப்பான். அதுதான் பாழாக்கும் அருவறுப்பு. 1000 அரசாட்சி என்று இஸ்ரவேலர் எண்ணிக்கொண்டிருந்த காலகட்டம் மகா உபத்திரவ காலமாய் மாறும். இதைத்தான் மத்தேயு 24:15-26 இயேசு கூறியிருக்கிறார். இந்த பயங்கரமான காலத்திற்கு முடிவு உண்டாக்கும்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மீண்டும் இந்த பூமிக்கு வருவார். இதைத்தான் மத்தேயு 24:27-31 வாசிக்கிறோம். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த காலம் கிருபையின் காலம். இதுவே அனுக்கிரக காலம். இதுவே ரட்சணிய நாள். நீங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக பெற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்கள் என்றால் இன்றே அதை குறித்து ஆழமாய் சிந்தனை செய்யுங்கள். தானியேலில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த 70வது வாரம் மகா உபத்திரவ காலம் வரப்போகும் நாட்களிலே நிறைவேறும். இக்காலத்திலே வாழ்கிற நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியத்துவம் கொடுத்து அனுதினமும் அவருடைய வார்த்தையை வாசித்து கேட்டு தியானித்து அவருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து அவருடைய அன்பை அறிந்து கொள்ளாத எத்தனையோ பேருக்கு அதை கொடுக்க நம்மால் எதை செய்ய முடியுமோ அதை செய்ய நம்மை அர்ப்பணித்து வாழுவோம். இயேசு விசுவாசிகளை நடுவானிலே எடுத்துக்கொள்ளும் நாள் எந்த என்பது நமக்கு தெரியாது. எனவே ஒவ்வொரு நிமிடமும் ஆயத்தமாக வாழ நாம் ஒரு தீர்மானம் செய்வோம். ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிறீர்கள் அன்பின் ஆண்டவரே, காலத்தின் முடிவுகளை குறித்து இந்த காலத்திலே வாழுகிற நாங்களும் அறிந்து கொள்ளும்படியாக உம்முடைய சத்திய வேதத்தை எங்களுக்கு தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் நீர் எப்படிப்பட்டவர் என்பதை நீர் எங்களுக்கு தெளிவுபடுத்தி இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் எந்த சூழ்நிலைகளிலே வாழுகிறார்கள் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் யார் யார் எப்படி எப்படி வாழ வேண்டும் என்று நீர் விரும்புகிறீரோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை பெற்றவர்களாய் ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாழ நீர் எங்களை தொடர்ந்து வழி நடத்தும். உம்முடைய எதிர்பார்ப்பிற்கு குறைபட்டவர்களாக எங்களிலே யாராவது காணப்படுவோம் என்றால் அதை குறித்து நீர் எங்களோடு பேசும். உம்முடைய வருகைக்கு எங்களையும் ஆயத்தப்படுத்தும். எங்களிலே ஆயத்தமாய் இருக்கிறோம் என்று எண்ணுகிற ஒவ்வொருவரும் ஆயத்தப்படாதவர்களை குறித்து அக்கறை உள்ளவர்களாக நீர் விரும்புகிறபடி செயல்படுகிறவர்களாக எங்களை மாற்ற ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
காண ஆயத்தமாக்கிடுவோ. நீ ஆயத்தமாக ஆயத்தப்படுத்து வருகை மிக சமீபம். ஒரு நாள் வருவார் ராஜாதிராஜன் ஆயத்தமாகிடுவோ. நம் கால மனிதர் இயேசுவை காண ஆயத்தமாக்கிடுவோ. நீ ஆயத்தமாக ஆயத்தப்படுத்து வருகை மிக சமீபம். நீ ஆயத்தமாக ஆயத்தப்படுத்து வருகை மிக சமீபம். நீ ஆயத்தமாக ஆயத்தப்படுத்து வருகை மிக சமீபம்.
அன்பர்களே, ஒவ்வொரு நிகழ்ச்சி மூலமும் தேவன் உங்களோடு பேசுகிற காரியங்களை எங்களுக்கு உடனே எழுதி அனுப்புங்கள். நீங்கள் கடிதம் எழுதும் பொழுது உங்கள் முகவரியுடன் உங்கள் தொலைபேசி எண்ணையும் சேர்த்து எங்களுக்கு எழுதுங்கள். எங்கள் முகவரி: வேத ஆராய்ச்சி, டிரான்ஸ்வர் ரேடியோ, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. மீண்டும் கூறுகிறோம், வேத ஆராய்ச்சி, டிரான்ஸ்வர் ரேடியோ, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27. மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27. மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. உன்னை பெரிதும் பலத்ததுமான ஜாதியாக்குவேன். எண்ணாகமம் 14:12. உன்னை பெரிதும் பலத்ததுமான ஜாதியாக்குவேன். எண்ணாகமம் 14:12.